நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். தேவருடைய வசனத்துக்கு ஆதாரமாக நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10 அதிகாரம் படித்துக் கொள்வோம். 10 அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1-4 நாம் வாசி கேட்போம். 1-4 அப்போஸ்தலர் 10 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க, நாம் வாசி கேட்போம். வாசி.
இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாய கொர்னேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசேரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுதலாய் அவர் சன்னதியில் வந்தேட்டி இருக்கிறது.
இத அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பேர் கொர்னேலியு. இந்த கொர்னேலியு எனப்பட்ட இந்த மனிதனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அவருடைய கரெக்டர், அவருடைய குணாதிசயங்கள் குறித்து இங்கே சொல்லப்பட்டவர்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட மெய்யான தேவ பக்தி என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவருக்குள்ளே இந்த கொர்னேலியு குறித்து 4 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டது. 2 வசனத்தில் அவன் தேவ பக்தியுள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், மட்டுமல்ல ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவன், அது மட்டுமல்ல எப்பொழுதும் அவன் தேவன் நோக்கி ஜெபம் பண்றவனாக இருந்தான். நன்றாக கவனிங்க, தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், தர்மங்களை செய்கிறவன், மட்டுமல்ல எப்பொழுதும் ஜெபம் பண்றவன். இத்தனை 4 மிக முக்கியமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருந்தும் இன்னும் இந்த கொர்னேலியு என்கின்ற மனிதன் ரட்சிக்கப்படவில்லை. பெரிய ஆச்சரியம். அப்படியானால் ரட்சிக்கப்படாமலே ஜெபம் பண்ண முடியுமா? எஸ். ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமலே பயபக்தியால் வாழ முடியுமா? எஸ். ரட்சிக்கப்படாமல் தர்மங்களை செய்ய முடியுமா? எஸ். ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள தேவ பயம் இருக்குமா? எஸ். கொர்னேலியு இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்றது அவன் தேவ பக்தி உள்ளவன், மட்டுமல்ல வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். நான் உண்மையிலே இந்த கொர்னேலியுடைய கொர்னேலியுவை குறித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்லணும்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில கூட காணப்படாத 4 முக்கியமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில காணப்படும். தேவ பக்தி உள்ளவன் மட்டுமல்ல தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தார். பாருங்க, அவர் தான் மாத்திரம் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தது மாத்திரமல்ல, தன் மனைவி, பிள்ளைகள், தன் முழு குடும்பத்தையும் தேவனுக்கு பயப்படுற பயத்திலே அவன் வளர்த்திருக்கிறான் என்றால், அவன் தேவனை குறித்த ஒரு ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனாக அவன் இருந்திருக்கான் என்பதை குறித்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதில்ல. இத்தனைக்கும் இவன் ஒரு இஸ்ரவேலனும் அல்ல, ஒரு யூதனும் அல்ல, இவன் ஒரு புறவினத்தான். அது மட்டுமல்ல, இவன் ஒரு ஒரு 100 அதிபதி, 100 போர்ச்சவருக்கு அதிபதியாக இத்தாலியா பட்டாளத்தில் அந்த காலத்தில் மிக பேர் போன ராணுவம், அல்லது உலகத்தை கட்டியாண்ட சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யத்தில் அவன் நூற்றுக்கு அதிபதியாக இருந்திருக்கார், நூறு பொற்சவருக்கு அதிபதியாக இருந்திருக்கார். இதை குறித்து நாம் பார்க்கும் போது ஏசு கிறிஸ்துவிடத்தில் கூட ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறான் சொல்லுகிறான், அவன் ஒருவர் சொல்லி அனுப்புறான், என் வேலையால் சுகவீனமாக இருக்கிறான், ஆண்டவரே அவனை சொஸ்தமாக்கும் சொல்லி சொல்லி அனுப்புறான். அவன் அதில் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்ட போர்ச்சவர்களும் உண்டு, நான் ஒருவனை பார்த்து போவென்றால் போகிறான், ஒருவனை பார்த்து வாழ்ந்தால் வருகிறான் என்று கூட அவன் சொல்லி அனுப்புறான். இதை இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன, அவனிடத்தில் அதிகாரம் இருந்தது, நூறு சோல்ஜர்ஸ், நூறு ராணுவ வீரர்கள் அவனுக்கு கீழே இருந்திருக்கார். சோ அவனிடத்தில் பொசிஷன் இருந்தது, பதவி இருந்திருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் இருந்திருக்கிறது, அவனுக்கு வசதி இருந்திருக்கிறது, எல்லாம் இருந்தும் அவன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். மட்டுமல்ல, இதுல இருக்கிற இன்னமொரு அருங்குணம் என்னவென்றால், தன் வீட்டார் அனைவரோடு பாருங்க, ஒரு ஒரு நூற்றுக்கு அதிபதியாக இருந்தும், அவன் அவனிடத்தில் அதிகாரம் இருந்தும், அவனிடத்தில் வல்லமை இருந்தும், அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாமும் நம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து தேவனுக்கு பயந்தவளாக இருக்கிறோம். யோசிச்சு பார், நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்முடைய வீட்டில் இருக்கிற அங்கத்தவர்கள் எல்லாரும் தேவனுக்கு பயந்து வாழ்றவர்களாக இருக்கிறார்களா, செஞ்சு பார், யோசிச்சு பார். ஆனால் இங்கே நாம் கொன்னலிவு குறித்து பார்க்கிறோம், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்திருக்கான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த காரியம் அவனுக்கு சொல்லப்படுறது, அவன் மிகுந்த தர்மங்களை, நன்றாய் கவனிங்க, அவன் தர்மங்களை செய்து கொண்டு வந்தான் என்று மட்டும் இங்க சொல்லப்படையில், தர்மங்களை மிகுதியா மிக அதிகமாக அவன் தர்மங்களை செய்து கொண்டு வந்திருக்கான். இங்க சொல்லப்படுறது 4வது வசனத்தில், அவன் அவனை உற்று பார்த்து, அவர் தேவதூதன் வந்து அவனிடத்தில் நிற்கும் போது அவனை உற்று பார்க்க பயந்து ஆண்டவரே என்னென்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூடுதலாக அவர் சன்னிதிலே வந்து எட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனிங்க, தயவுசெய்து பிளீஸ் பே யுவர் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். இங்கே தேவதூதன் கொன்னனியோட வீட்டில் வந்து என்ன சொல்றான் தெரியுமா, தேவதூதன், ஹி வாஸ் எ மெசேஞ்சர் ஆஃப் காட், அதாவது தேவனிடத்தில் இருந்து ஜனங்களுக்கு செய்தி கொண்டு வருகிறவர், அவர் தான் தேவனுடைய தூதன், தேவ தூதன், ஏஞ்சல் ஆஃப் காட். அவன் தேவனிடத்தில் இருந்து செய்தி கொண்டு வருகிறான். யாருக்கு? கொன்னனியும். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கான்? அங்க சொல்லப்படுறது, உன் ஜெபங்களும் மட்டுமல்ல உன் தர்மங்களும் தேவ சமூகத்திலே நினைப்பூட்டுதலாக வந்து எட்டியிருக்கு. நன்றாய் கவனிங்க, தயவு செய்து, கொன்னனியுடைய ஜெபங்கள் மட்டுமல்ல அவன் செய்த தர்மங்களும் தேவ சமூகத்திலே வந்து எட்டி இருக்குது என்று தேவனிடத்தில் இருந்து செய்தி கொண்டு வருகிறான் தூதன். அப்படியானால் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் செய்கிற ஒவ்வொரு தர்மங்களும் தேவ சமூகத்திலே எண்ணப்படுகிறது, அவைகள் கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ஆகவேதான் இயேசு மலைப்பிரசங்கத்திலே இப்படி சொன்னார், நீயோ தர்மம் செய்யும் போது, நீயோ தர்மம் செய்யும் போது உன் வலதுகை கொடுக்கிறதை இடதுகை அறியாதிருக்கட்டும். அதற்கு பேர் தான் தர்மம், தர்மம். என்ன கருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் அல்லது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் தான தர்மம் செய்கிறவர்களாக இருக்கணும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான சத்தியம். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோமானால், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் ஆக்கியம் சொல்லுகிறாரு, தர்மம் செய்கிறது ஒரு பலி. நோவா தேவனுக்கு பலியிட்ட போது தேவன் அந்த பலியை முகர்ந்தார். உடனே நோவாவோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். அது என்ன உடன்படிக்கை? இனிமேல் இந்த பூமியை நான் ஜலத்தினாலே அழிக்க போறதில்லை, அதற்கு ஆதாரமாக என் வில்லை நான் வானத்திலே வைக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கும் நாம் மலை மேகங்கள் வரும்போது, காந்தி அடிக்கும் போது, அதாவது சூரிய வெளிச்சம் அடிக்கும் போது, அந்த வான வில்லை நாம் மேகத்திலே பார்க்கிறோம். என்ன கருமையான தேவ ஜனமே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, வேத வார்த்தை எவ்வளவு சத்தியம் என்பதை பாருங்கள். இன்றைக்கும் நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் அவ்வப்போது வானத்திலே அதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எதும் சொல்றது, அவருடைய வார்த்தைகள் வானங்களிலே நிலைத்திருக்கிறது என்று சொல்றது. இட் இஸ் ஸ்டிக் ஆன் ஹெவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனுடைய வசனங்கள் வானத்திலே நிலைத்திருக்கிறது. ஒருவனாலும் அழிக்க முடியாமல், ஒருவனாலும் அழிக்க முடியாதபடி தேவனுடைய வார்த்தைகள் வானங்களிலே நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கருமானவரே, ஒவ்வொரு தடவையும் நாம் வானவில்லை மேகத்திலே பார்க்கும் போது நாம் என்னத்தை நாம் நினைவு கூறுகிறோம், தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுகிறோம் இல்லையா. இனிமேல் இந்த உலகத்தை தண்ணீரால் ஜலத்தினால் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானத்திலே தன் வில்லை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன கரிமானவரே, அவர் பலியிட்ட போது அந்த பலி தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ணவும் மறவாதிருங்கள். ஏனென்றால் அடிக்கடி கிறிஸ்தவர்கள் மறக்கிற காரியம் என்ன தெரியுமா, நன்மை செய்யறதும் தான தர்மம் பண்றது மறந்துடுறோம். ஆனா எப்பயோ நடந்த சில கஷ்டப்பான அனுபவங்களை இன்றும் மறக்காமல் மனதில் தேக்கி வச்சிருக்கிறோம். அதுல நாம் ரொம்ப சூரர் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த எப்பயோ நடந்த சில கஷ்டப்பான அனுபவங்களை நாம் மறக்காமல் இன்னும் வச்சிருக்கோம் பாருங்க, மனதில் தேக்கி வச்சிருக்கோம். ஆனால் அவைகளை நாம் மறக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா நாம் மறக்காமல் இருக்க வேண்டியவைகள், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். டோன்ட் ஃபர்கெட் இட். ஹலோ, மறவாதிருங்கள். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல தேவன் பிரியமா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் பயபக்தி உள்ளவர்களாக இருக்கணும், தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் நாம் தான தர்மம் பண்ணுறவளாக இருக்கணும். அவதான் இயேசு சொன்னாரு, நீயோ தர்மம் பண்ணும்போது உன் வலதுகை கொடுக்கிறதை இடதுகை அறியாதிருக்கட்டும். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு ஒரு நாள் வெளியரங்கமாக பலன் அளிப்பார். நீ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாகிய நீ இன்றைக்கு ஆண்டவரை நம்பி தேவனுடைய வசனத்தின்படி அந்தரங்கத்திலே ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் தேவையில் இருக்கிறவர்களுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் உதவியற்றவர்கள் நாதியற்றவர்கள் நம்பிக்கையற்றவர்களுக்கு நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செய்கிற ஒவ்வொரு தான தர்மமும் தேவ சமூகத்திலே நினைவு கூறப்படுகிறது, தேவ சமூகத்திலே எண்ணப்படுகிறது. அதை நாம் மறக்க கூடாது. ஆகவேதான் இப்படிப்பட்ட பலிகள் நாம் செலுத்துவதிலே மறக்காதிருக்க கருவோம் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்றது. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக வர ஒரு கேள்வி என்ன தெரியுமா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீ எப்போது கடைசியாக தர்மம் செய்த? தர்மம் என்றால் என்ன? இல்லாதவர்கள், ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், உதவியற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் செய்கிற உதவி. இயேசு அதை சொல்லும் போது உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, ஒருவருக்கும் தெரியாமல் நீ செய்கிறாயே, தேவன் எனக்கு சொன்னார் நான் செய்கிறேன் என்று. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா ஒரு நாளைக்கு உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். ஏ சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லித்தான் முடிக்கிறார் இல்லையா, இதோ நான் சீக்கிரம், ஐ ஆம் கமிங் சூன் ரிட்டர்ன் டு தி எர்த். ஹி இஸ் கமிங் சூன் ரிட்டர்ன் டு தி எர்த். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைக்கு ஏத்த பலன் என்னோடு கூட வரும். ஆகவே தான தர்மம் பண்றது ஒரு பலி, அது தேவனுக்கு பிரியமானது, இது தேவ சத்தியம். இதை நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் செய்யணும், செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். கொனிலியும் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தும் எனக்கு அதான் ஆச்சரியம். இதுக்கு நீயும் ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும் தானம் தர்மம் செய்யலாம். ஏனென்றால் நமக்கு தேவனுடைய வார்த்தை அப்படியா சொல்லுகிறது. I have to do it because it is truth. I have to obey to the word of God. ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். ஆகவே நான் சீர்தரும். ஆனால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருந்த அவன் கொன்னிலியும் மிகுந்த தர்மங்களை செஞ்சிருக்கிறான். தர்மங்களை மிகுதியாக செய்து கொண்டு வந்தான். ஆகவேதான் தேவதூதன் பிரத்யட்சமாய் அவன் வீட்டிலே வந்து அவனை தேவனுக்கு செய்த என்ன, நீ செய்த ஜபங்களும் அதையும் ஏன் சொல்றாரு மலப்பிரசங்கத்தில், அந்த ரங்கத்தில் நீ செய்கிற கதவை பூட்டி நீ செய்கிற உபவாசம் பண்ணி செய்கிற ஜபம் அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு ஒளியரங்கமா என்ன செய்வார், பலன் அளிப்பார். எனக்கருமானவர்களே, இன்றைக்கு ஆத்துமாக்களுக்காக, ரட்சிப்புக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, தேவ ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக, விருத்திக்காக கதவடைத்து தேவ சமூகத்திலே உபவாசம் பண்ணி தங்களை ஒடுக்கி தங்களை உடைத்து தங்களை ஊட்டி செய்கிற ஜபங்கள் இருக்குதல்லவா. ஒருவேளை மற்றவங்க நம்மை பார்க்காமல் இருக்கலாம், ஒருவேளை மற்றவங்க நம்மை பாராட்டாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை என்னை போல உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுக்கு நின்று ஊழியம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தனியறையிலே உள்ளறையிலே அந்தரங்கத்தில் உங்களை பார்க்கிற பிதாவை நோக்கி நீங்க செய்கிற விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் நீங்க தேவ சமூகத்திலே மற்றவர்களுக்கு தெரியாமல் செலவழிக்கிற நேரங்கள் எல்லாம் நான் சத்தியத்தின்படி சொல்றேன், நீங்க தேவ சமூகத்திலே கணக்கிடப்படுகிறது. ஒரு நாளைக்கு அவங்க எல்லாவற்றைக்கும் தேவன் நமக்கு என்ன செய்வாரா, பலன் அளிப்பார். ஆகவே நாம் நன்மை செய்யறது, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருப்போம். கொன்னனியும் ரட்சிக்கப்படாதவன் தான், ஆனாலும் அவன் நன்மை செய்யறவன் தான். உண்மையாக நான் உங்களை சொல்றேன், நீங்க எல்லாரும் உண்மையான தேவ பிள்ளைகளாக நீங்க எல்லாரும் தான தர்மம் பண்ணவர்களாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, எப்ப நீங்க கடைசியாக தான தர்மம் பண்ணு தர்மம் செஞ்சு. நான் தசம பாகத்தை குறித்து சொல்ல இல்ல, தர்மத்தை குறித்து சொல்றேன். தசம பாகம் அது சபையில கணக்கு வழக்கு வைக்கப்படணும், அதுக்கு நாம் பெயர் போடணும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நான் சொல்றது தர்மம், இது வலது கை கொடுக்கறதை இடது கை அறியாத இருக்கும். எப்ப நாம் கடைசியா செஞ்சிருக்கோம் யோசிச்சு பாரு. அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நான் சத்தியத்தை பண்ணி சொல்றேன், அது தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறது, ஒரு நாளைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு பலனாக தருவார். ஆகவேதான் இங்கே தேவதூதன் தோண்டி சொல்லுறார், நீ உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் தேவ சமூகத்தில் நினைப்பூடுதலாய் வந்து எட்டி இருக்கிறது. ஆகவே நாமும் சோர்ந்து போகாமல், நாமும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம், தொடர்ந்து நாம் தான தர்மம் பண்ணலாம். ஏனென்றால் அவைகள் தேவ சமூகத்தில் கணக்கிடப்படுது. நாம் பார்க்கிறோம், அவன் தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், தர்மம் செய்கிறவன், ஜெபம் பண்றவன். அது மட்டுமல்ல, அதே 10:22 இந்த கொன்னரியை குறித்து இன்னும் சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுறது மட்டுமல்ல, யூத ஜனங்கள் எல்லாராலும் நற்சாட்சி நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றவன். கிட்டத்தட்ட என்ன கவனிங்க தயவு செய்து, இந்த கொன்னிலுவை குறித்து கிட்டத்தட்ட 6 குறிப்புகள் சொல்லப்பட்டு நன்றா கவனிங்க. நம்பர் 1, அவன் தேவ பக்தி உள்ளவன். 2, அவன் தேவனுக்கு பயப்படுறவன். 3, அவன் தர்மங்களை செய்கிறவன். 4, அவன் எப்பொழுதும் ஜபம் பண்றவன். 5, அவன் நீதிமானா இருந்திருக்கான். மட்டுமல்ல, இன்னொரு முக்கிய குறிப்பு, யூத ஜனங்களால் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றான். கொஞ்சம் தயவுசெய்து சிந்தி, இந்த கொன்னிலியு ஒரு இத்தாலி தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதன், ஒரு புறவினர். ஆனால் இன்னொரு ஜனங்கள் மூலமாக, இன்னொரு இனத்தின் மூலமாக அவன் நற்சாட்சி பெற்றிருக்கான் என்றால் அவனுடைய வாழ்க்கை அவன் அந்த சமூகத்தில் எப்படி இருந்திருக்கு சிந்திச்சு பார்ப்பீங்க. இதைத்தான் நான் சொல்றேன், இட்ஸ் இம்பாக்ட், இது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுற ஒரு வாழ்க்கை, ஒரு புறவினத்தான். ஆனா ஜூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று நற்சாட்சி பெற்றிருக்கான். அவனை குறித்து ஜனங்கள் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். நல்லவன், நல்லவன், எல்லாராலும் நற்சாட்சி பெற்றோம். தேவ பிள்ளைகளாகிய நம்மை குறித்து சபையிலும் சமூகத்திலும் என்ன சாட்சி இருக்கு சிந்திச்சுப்பா. என்ன கதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நானும் ஆண்டவர் மற்றவர்கள் ஓகே, அது ஒரு பக்கம் சரி. தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் சரி பார்த்துக் கொள்ளணும். அதே நேரத்தில் மற்றவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். குறிப்பாக ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிற எல்லோரும் இதில் மிக ஜாக்கிரதா இருக்கு. மற்றவர்களால் நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கணும் உண்மை, அதே நேரத்தில் மற்றவர்களால் நாம் நற்சாட்சி. எஸ், இந்த மனிதன் தேவனுடைய மனுஷன், இவர் ஒரு பயபக்தி உள்ளவர், பரிசுத்தமாய் வாழறோம், உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறோம், உண்மையாக ஆண்டவருடைய பணியை செய்கிறோம் என்று மற்றவர்களால் நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க, நல்லவர்களாக இருக்க. குண்டிலையில் மற்றவர்களாலே நற்சாட்சி பெற்றவனாக காணப்படுகிறார். என கருமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நற்சாட்சியை பெறுகிறவர்களாக மட்டுமல்ல, அந்த நற்சாட்சியை காத்துக் கொள்வர்களாகவும் இருக்க. மற்றவர்களால் நாம் நற்சாட்சி பெறுவது என்பது இலகுவானதல்ல. ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு வாரம், ஒரு மாசத்துல நாம் எல்லாராலும் நற்சாட்சியை நாம் பெற முடியாது. இது ஒரு ஒரு தொடர்ச்சியான காரியம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக தேவ வசனத்தின்படி இருக்குமா இருந்தால் நாம் மற்றவர்களால் நற்சாட்சி பெற முடியும். இன்றைக்கு நாம் வாழுகிற சமுதாயம், நாம் இருக்கிற நகரத்தில், நாம் வாழுகிற சமுதாயத்திலே, அல்லது நாம் இருக்கிற சபையிலே மற்றவர்கள் என்ன குறித்து என்ன சொல்லுவார்? நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறோம். மட்டுமல்ல, அது நற்சாட்சியை தேவனுக்கு முன்பாக காத்துக் கொடுவர்களாக இருக்க. பவுல் அப்படித்தான் சொல்றார், அப்படி வாழ்ந்தார். சோ கொன்னலியும் அவனை குறித்து ஆறு காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவன் பயபக்தி உள்ளவன், பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், மட்டுமல்ல அவன் தர்மங்களை செய்கிறவன், மட்டுமல்ல அவன் ஜெபம் பண்றவன், மட்டுமல்ல அவன் நீதிமானாக இருந்தான், அது மட்டுமல்ல மற்றவர்களாலே அவன் நற்சாட்சி பெற்றவனுமாக இருந்தான். இதான் எனக்கு ஆட்சி. எல்லாம் இருந்தும், இவையெல்லாம் இருந்தும், இவையெல்லாம் இருந்தும் அன்னார் படிச்சிக்கப்படுகிறது. ஆகவேதான் இப்படிப்பட்ட மனிதனுக்கும் நற்செய்தியை அறிவிக்கும்படி பேதுரு என்கின்ற அப்போஸ்தலனை ஆண்டவர் அங்கு அனுப்புறார். என கவனிங்க, வேதத்தை படிக்கிறவர்கள் அறிந்தவர்களும் சொல்றேன், கவனிங்க, முதல் முதல் பிறவினத்தார் மத்தியிலே நற்செய்தி அறிவிக்கப்படுது இங்குதான். குர்நதியு எனப்பட்ட புறவினத்தார் மத்தியிலே முதல் முதல் இங்கே நற்செய்தி வருகிறது. ஏனென்றால் அவர் பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது, இப்போது நான் பேசுறது போல கொன்னலியுடைய வீட்டிலே அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு கூறியிருந்த எல்லாரும் மேலும் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். இதுக்குள்ள இன்னும் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இப்ப கொன்னலியை அழைத்து வர சொல்லி ஆட்களை அனுப்பிவிட்டு அவன் தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், தனக்கு தெரிந்த எல்லாரையும் கூப்பிட்டு அவன் பேதுருவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் வீடு முழுவதும் ஜனங்கள்னால நிறைந்து போயிருக்கிறது. என்னத்திற்கு? பேதுருவால சொல்லப்பட போற செய்தியை கேட்பதற்கு, அந்த ரட்சிப்பு நற்செய்தியை கேட்பதற்கு, அந்த சுவிசேஷத்தை கேட்பதற்கு, அந்த தேவ செய்தியை கேட்பதற்கு கொன்னலியும் தன்னையும் தன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தினது மட்டுமல்ல, தன் உறவினர்கள், நண்பர்கள், சுத்தார், உட்டார் எல்லாரையும் அழைப்பித்து வீடு முழுவதும் நிரம்பி, ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார்கள். இப்பொழுது பேதுருவுக்காக வெயிட் பண்றார்கள். ஏனென்றால் பேதுருதான் எனக்கு தேவையான சரியான செய்தியை கொண்டு வரப்போறார், தேவ செய்தியை கொண்டு வரப்போறார், அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதற்காக குர்நிலியும் அங்கிருக்கிற எல்லா ஜனங்களும் மிக ஆர்வமாக கூடியிருந்த போதுதான் பேதுரு வந்து முதல் தடவையாக குர்நிலியுக்கும் அவர் குடும்பத்திற்கும் அங்கே குழுமியிருந்த எல்லாருக்கும் முதல் தடவையாக சுவிசேஷத்தை நற்செய்தியை அங்கே அவர் அறிவிக்கிறார். என்ன கேளுங்க, அவர் சுவிசேஷத்தை பேசிக்கொண்டு இருக்கும் போது எல்லார் மேலும் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். அப்ப பேதுரு சொல்றாரு, நம்மை போல தேவ ஆவி பெற்ற இவர்களில் ஞானஸ்நானம் வராமல் இருக்கலாமா? கூடியிட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க உடனே ஞானஸ்நானம். இங்க ஒரு குறிப்பு என்ன கவனிங்க, ஞானஸ்நானம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். பேப்டிசம் மிக இட்ஸ் அ டாக்ட்ரின் ஆஃப் தி கிறிஸ்டியானிட்டி. இது ஒரு மூல உபதேசங்களில் ஒன்று. எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கிற ஆறு மூல உபதேசங்கள்ல இதுவும் ஒன்று, ஞானஸ்நானம். என்ன கவனிங்க, கொண்டு வீட்டில் முதல் தடவையாக வந்து இயேசுவை பற்றி சொல்லுறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு, ஜனங்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள். இதுக்கு இன்னொரு காரியம் தெரியுமா? என்ன கவனிங்க, கொர்நிலியின் வீட்டில் கூடியிருந்த அத்தனை பேருமேலும் தேவ ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முதலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கார். தட் இஸ் தி திங். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது விளங்குவாங்க. அங்கு கூடியிருந்த எல்லாருமேலும் தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆனா இவர்கள் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கல. This was the first time. இதுதான் முதல் தடவையாக உட்கார்ந்து ஆண்டவரே நற்செய்தியை சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்க. அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போது எல்லாருமே தேவ ஆவியானவர் வந்து இறங்குறார். ஆனா இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்டுக்கொள்ளுறார். கேளுங்க, ஞானஸ்நானம் எடுக்க முன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியுமா? எஸ். நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன். எனக்கு அருமான, எனக்கு அப்ப இந்த தாற்பயம் தெரியாது, ஆனா தேவ ஆவியினர் நிரப்பினார். எனக்கு நல்லா தெரியும், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஓட்டுவேன், வறண்ட இல்லத்தின் மேல் ஆறுகளை ஓட்டுவேன். தேவனுக்காக சுத்த இருதத்தோடு காத்துக்கொண்டிருக்க ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு தேவன் தன்னுடைய ஆவி அருளாமல் நிரப்பாமல் இருப்பார்? நிச்சயமாக அதை செய்வார், செய்து முடிப்பார். ஆகவே குன்னலியின் வீட்டிலே அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முதலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கார்கள். அருமையான தேவஜனமே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பும் ஒருவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலாம். ஆகவே இந்த காரியத்தை நாம் வைத்துக் கொண்டு ஞானஸ்தானத்தை நாம் அற்பமாக எண்ணவும் கூட. நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணுமெண்டா? நான் சொல்றேன் கேளுங்க, உன்ன பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால ஆண்டவர் நிரப்பவே மாட்டான். அப்படி கேட்கலாம். அப்படின்னா எப்படி இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள்? அதான் சொல்லவா நான் சொல்றேன் கேளுங்க. தேவன் மனுஷன் அல்ல, நீங்களும் நானும் சிந்திக்கிற மாதிரி தேவன் சிந்திக்கிறவரும் அல்ல. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு வேத தெளிவா சொல்றது இல்லையா? நாம் வந்து ஒரு மனுஷனை பார்த்து அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து ஒரு மனுஷனை கணிக்கிறோம். ஆனா தேவன் அப்படி ஒரு மனுஷனை கணிக்கிறவர் அல்ல. தேவன் எப்படி ஒரு மனுஷன் எடை போடுகிறார்? அவர் தேவன் டைரக்டாக ஒரு மனுஷனுடைய இருதயத்தை உள்ளத்தை ஊடுருவை பார்த்து அவருடைய நன்மை தீமை எல்லாவற்றையும் முழுவதுமாக அறிகிறவராக இருக்கிறார். இந்த மனுஷன் உண்மையாக என்னை தேடுகிறானா? இந்த மனுஷன் உண்மையாக மனம் திரும்பி இருக்கிறானா? இந்த மனுஷன் உண்மையாக என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறானா? அப்படிப்பட்ட அந்த மனுஷனை தேவனுடைய ஆவியால நிரப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதே நேரத்தில் நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும் என்று நீ சொல்லுவாயா இருந்தால் நீ கேட்டாலும் தேவன் அதை தரவே மாட்டான். என கருமானவர்களே, ஞானஸ்தானம் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். சிலரை சொல்லுவார், ஞானஸ்தானம் எடுக்காமல் தேவன ராஜ்யத்துக்கு போக முடியுமா? போக இல்லாதா? எப்படி போறது? பிறகு ஏன் ஆண்டு பண்ண ஞானஸ்தானம் எடுக்க வைத்தார்? ஞானஸ்தானம் கொடுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். கடைசி மத்திய சுவிசேஷத்தின்படி இயேசு கிறிஸ்து சொன்ன மிக முக்கியமான கடைசி வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தின் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணவர்களை அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்கள் நானும் கூட இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின்படி இயேசு சொன்ன கடைசி வார்த்தைகளின் மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தின் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. என்ன கருமானவர்களே, நாம் பாவத்துக்கு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கோமா? அடுத்து நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் அடைக்க. நாம் இதை பின் போடலாம், இதை தள்ளி போடலாம், ஆனால் தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்வதற்கு கால அவகாசம் போடக்கூடாது. தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதிலே தீவிரமாக இருக்கும். ஆகவே ஞானஸ்தானம் மிக மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார். நீயும் நானும் எம்மா, அவர் ஞானஸ்தானம் எடுத்த போது வானம் திறக்கிறது, தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார். இதோ என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அதான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஞானஸ்தானம் பெற்ற போதோ நேசகுமாரன் ஆனார். This is my beloved son. I please with him. தேவகுமாரன் நேசகுமாரன் ஆனார் எப்போது? அவர் தேவ கட்டளையின்படி ஞானஸ்தானம் பெற்ற போது பிதா சொல்கிறார், இதோ என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அவர் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டுமா இருந்தால் தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியவனும், ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய கட்டளை, நாம் அதை நாம் நிறைவேற்றணும். அப்பொழுது நாம் தேவனுக்கு பிள்ளைகளாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் வாழ முடியும். என கருமாரவர்களே, அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பை சொல்லி நான் கடந்து போறேன். கவனிங்க, பேதுரு வந்து வீட்டில் ரட்சிப்பு நற்செய்தி அறிவிக்கிறார். இந்த செய்தியை கேட்ட உடனேயே பேதுரு சொல்றாரு, கூட்டிட்டு போய் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடு. சத்தியத்தை நெருங்கி கவனித்து பார்க்கும் கால், நல்லா கவனிங்க, வேத வசனத்தை நெருங்கி 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 பார்க்கும் போது, அன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அன்றைக்கு சுவிசேஷத்தை கேட்டு, அன்றைக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் வேதத்தில் ஆயிரக்கணக்கில் காணப்படுகிறார். பெந்திகோஸ்தே நாளன்றைக்கு பேதுரு பேசுகிறார், கிட்டத்தட்ட 3000 பேர் ரட்சிக்கப்படுறார் ஒரே நாளில். பெருமுழுக்கு மழுகிறார். எங்க கொண்டிலையும் வீட்டிலும் சுவிசேஷம் போறது, மனம் திரும்புகிறார்கள், இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகப்பட்டவர்களாக அன்றைக்கு ஞானஸ்தானம். ஆகவே ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது சத்தியத்தின்படி அன்றைக்கு அவன் ஞானஸ்தானம் எடுப்பது வேத வசனத்துக்கு விதி விலக்கானது அல்ல. இது ஒரு கருத்து நான் சொல்றேன், கவனியுங்க. எத்தியோப்பிய மந்திரி ரதத்தில் போய்கொண்டிருந்தார், தேர்ந்து போய்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பிலிப்பை பார்த்து சொன்னாரு, போய் அவரை சேர்ந்து கொள்ள அப்படின்னு. அவரும் கொர்னேலிய, இவரும் ஒரு புறவினத்தார், எத்தியோப்பி, இவருக்கும் தேவனுக்குள்ள தேவனை தேடுற மெய்யான வாஞ்சி இருந்திருக்குது. ஆகவே அனுப்புற செய்தி பிலிப்புக்கு, பிலிப்பே போய் அந்த மனுஷனை சேர்ந்துக்கும், அந்த மந்திரியோட சேர்ந்துக்கும். இப்ப பிலிப்பு ஓடி போய் ரதத்தில், அவரோட ரதத்தில் ஏறி, என்ன கவனிங்க, ரதத்தில் ஏறின பிலிப்பு போய்கொண்டிருக்குது, ரதம் தேர் போய்கொண்டிருக்குது. இப்போ பிலிப்பு ரட்சிப்பு நற்செய்தியை சுவிசேஷத்தை மந்திரிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார், சொல்லிட்டே போறார். இப்படி போய்கொண்டிருக்கும் போது திடீரென அந்த மந்திரி கேட்கிறாரு, ஸ்டாப், இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் எடுக்க தடையன். தேரில் போய்கொண்டிருக்கிற மந்திரிக்கு முதல் தடவையாக சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. கேட்ட மந்திரி விசுவாசித்து, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஞானஸ்தானம் தர சொல்லி கேட்ட போது உடனேயே பிலிப்பு தண்ணீரண்டை தேரை நிறுத்தி அவரை இறக்கி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஞானஸ்தானம் கொடுத்த பிற்பாடு பிலிப்பு ஆவியானவர் கொண்டு போயிட்டார், எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அதுக்கு பிறகு இவர் தேர்றார் காணை. ஏனென்றால் அவர்கிட்ட வேலை முடிஞ்சிருப்பார். வந்தாரு, ரட்சிப்பு நற்செய்தியை சொன்னாரு, கிறிஸ்துக்கு நடத்தினாரு, ஞானஸ்தானம் கொடுத்தாரு, போயிட்டார். அவன் சந்தோஷத்தோடு தன் வழியை போனான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கருமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாவ பரிகாரியாக இரட்சகராக ஆண்டவராக ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வா இருந்தால் அன்றைக்கு அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வேதம் தடை செய்யவில்லை. நமக்கு தேவை மெய்யான மனம் திரும்புதல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற மெய்யான விசுவாசம். இந்த ரெண்டு தான் முக்கியமான கரெக்டர் ஞானஸ்தானம். If you want to take the baptism, you have to be repent. If you have a true repentance in your life, or if you believe in Jesus Christ, if you accept Christ as your personal Lord and God, you can take the baptism according to the scripture. என்ன கவனிங்க, ஞானஸ்தானம் என்றது ஒரு பரிபூர்ணத்தின் அடையாளம் அல்ல. நான் முழுவதும் ஆண்டவரை குறித்து அறிந்து விட்டேன், நான் முழுவதும் ஆண்டவரை குறித்து தெரிந்து விட்டேன், நான் முழுவதும் பரிசுத்தமானேன், நான் முழுவதும் தெரிந்து கொண்டேன், எல்லாம் பூரணமாயிட்டது என்பதற்கு பிற்பாடு எடுக்கிறது அல்ல ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்கின்றது ஒரு நுழைவாயில். இட் இஸ் ஒன்லி எ பிகினிங். நல்லா விளையாடு. ஞானஸ்தானம் என்றது ஒரு பாவத்துக்கு மனம் திரும்பி இயேசுவை சுந்தரராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற அவன் அவர் எடுத்த தீர்மானத்துக்கு அடையாளமாக அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறார். இட் இஸ் ஒன்லி எ பிகினிங் இன் இஸ் லைஃப். அவருடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஆரம்பம் அத்தியாயம் தான் ஞானஸ்தானம். அதற்கு பிற்பாடுதான் மனம் திரும்பி இயேசுவின் மேல வைத்த விசுவாசத்தின்படி அவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய சத்தியத்தை கற்று அவன் தேறுகிறான், வளருகிறான். This is Christianity. இதுதான் கிறிஸ்தவம். சில பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் எடுக்க விருப்பம், ஆனா ஞானஸ்தானம் எடுத்துட்டா பிறகு பாவம் செய்யக்கூடாது. அது கொஞ்சம் பொருள். இப்படி சில சொல்லியிருக்கா, எனக்கு சொல்லியிருக்கான், எங்களுக்கு நேரம் இன்னும் வரல, அதுக்கு டை அதுக்கேற்ற டைம் வரையில வரைய கிடைக்கும். இன்னும் சில பேர் சொல்றாங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக ஜெபிக்கிறது, ஆண்டவர் எனக்கு வந்து சொற்பனத்திலாவது தரிசனத்திலாவது வந்து நீ ஞானஸ்தானம் எடுக்கலாம்னு சொன்னா நான் எடுக்கிறதுக்கு ஆயிட்டோம். சில வருடங்கள் முன்பாக நான் ஊப்பட்டால் இந்த பட்டணத்துக்கு போய் அங்க ஒரு வீட்டில் ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டது. அங்க ஒரு நபர் ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒருவர். அப்ப நான் அவருக்கு ஒரு கஜம் சொன்னேன், சிஸ்டர் யூ ஹேவ் டு, நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க மனம் திரும்பினா இயேசு உண்மையா பின்பற்றணுமா இருந்தா நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். எஸ் 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 அது உண்மை, ஆனா அதுக்காகத்தான் நான் ஜெபிச்சு கொண்டிருக்கேன். அப்படின்னா எதுக்காக ஜெபிக்கிறீங்க? நான் ஞானஸ்தானம் எடுக்கலாமா அதுக்காக நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வந்து சொப்னத்திலாவது தரிசனத்திலாவது வந்து சொன்னா நான் எடுப்பேன் ஞானஸ்தானம். எனக்கு நேரம் சொன்ன, அவ நான் அவருக்கு டைரக்டா சொன்னேன், நீங்க இரவு பகலாக மட்டும் ஜெபிச்சில்ல, மூன்று நாள் உபவாசம் போட்டு நீ ஜெபிச்சாலும் ஆண்டவர் இதை குறிச்சு ஒரு பதில் தரவே மாட்டாங்க, அவங்க முகம் ஒரு மாறி போடு. வட்டா இது என்ன சொல்றீங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன், நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக நீ போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் வந்து உனக்கு கனவுல சொப்பனத்தில் சொன்னா போறாரு ஞானஸ்தானம், வாட் இஸ் திஸ், அதுக்கப்புறம் அது அப்படி அந்த ஞானஸ்தானம் எடுக்கணும். இது தேவன் நமக்கு தந்த கட்டளை. முதல் நீ முதலாவது தேவனுடைய கட்டளைக்கு நீ முதல் கீழ்படி. அதை விட்டுட்டு சொப்பனம் தரிசனம் காட்சி அது இதுன்னு சொன்னா ரீடுபடக்கூடாது. So you have to take the baptism because it is a commandment of God. You should be obeyed to the word of God. Otherwise, you cannot be a child of God. நாம் ஜெபிக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு, உபவாசம் பண்ணி மன்றாடுறதுக்கு எத்தனையோ காரியம் இருக்குது. அதை விட்டுட்டு நான் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? ஆண்டவரே எனக்கு சொப்பனத்தை எப்படின்னா பேசவே மாட்டார். நான் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஆண்டவர் சொப்பனம் தர மாட்டார். தரிசனம் நீ எழுதி இருக்கிறது ஒரு நம்பரப்பா, இதுக்கு கீழ் பண்ணி இதுக்கு உனக்கு சொப்பனம் பண்ணணும், உனக்கு ஸ்பெஷலா வந்து ஆண்டவர் சொல்லணுமோ? வாட் ஆர் திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப்? கரிமானவர்களே, ஞானஸ்தானம் என்றது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை. இதற்கு நாம் கீழ்படி மந்திரியா இருந்தார், ஆனாலும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தார். பிலிப்பின் கையில நூற்றுக்கு அதிபதியாக இருந்தார், ஆனாலும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தார். நீ ஞானஸ்தானம் எடுக்க என்ன தடை? ஏன் ஒரு நாட்களை நீ பின்போடணும்? ஏசு கிறிஸ்து மெய்யான தேவன், உண்மையான ஆண்டவர், உனக்காகவும் எனக்காகவும் உன் பாவங்களுக்காகவும் என் பாவங்களுக்காகவும் பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இவர் மூலமாக உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, இவர் மூலமாக நீ பரலோகம் செல்ல வழி உண்டு. இவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இவராலே அல்லாமல் இவராலும் நாம் பரலோகம் செல்லவே முடியாது, பரலோகம் பக்கமே போக முடியாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் சீவனும். இருந்தால் இந்த சப்ஜெக்ட் போக போறோம். இரண்டாம் வசனத்தில், பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவனை குறித்து வேதம் தருகிற முதல் குறிப்பு, அவன் தேவ பக்தி உள்ளவன். இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் பக்தி அற்று போகிற காலம். நாம் வாழுகிற தேசத்தில் பக்தி குறைஞ்சு போகும். பக்தி, தேவ பயம், பரிசுத்தம், நீதி, இவையெல்லாம் அட்டு போகிற ஒரு காலத்தில் வந்துவிட்டோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், இது கடைசி நாள், இவைகள் கடைசி நாட்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆண்டவோட ஊழியக்கார நான் சொல்றேன் கேளுங்க, இது கடைசி நாட்கள். நீ வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நாட்கள் கடைசி நாட்கள், இது கடைசி காலம் என்பதை மறந்துடாது. Those are the last days. ஏன் தெரியுமா? இன்னைக்கு உலகத்திலே பக்தி அற்று போகுது. இந்த தேசத்தை எடுத்து பண்ண ஐரோப்பாவில் இந்த நாகரிகம் பறித்து அறிவு பறித்து விட்டு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டு அல்லது அபிவிருத்தி அடைந்து விட்டு இந்த ஐரோப்பாவிலே அறிவு வளருது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்குது, நாகரிகம் வளர்ந்திருக்குது, ஆனா தேவ பக்தி, தேவ பயம், பரிசுத்தம் இவையெல்லாம் குன்றி போகுதுப்பா. நாம் இன்றைக்கு பக்தியற்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்தி குறைந்து போன ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம தேசத்திலே இருந்து வர்றவங்களுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெய்வ பக்தி இருக்கு. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பெரும்பாலும் எல்லாருக்கும் தெய்வ பக்தி. அவன் ஒரு இந்துவாக இருக்கலாம், அல்லது ஒரு கத்தோலிக்கனாக இருக்கலாம், அல்லது ஒரு புடிஸ்டாக இருக்கலாம், எல்லாருக்குமே தேவ பக்தி இருக்குது என்பதை நான் வெளிப்படையா ஒத்துக்கொள்றேன். ஆனால் எது மெய்யான தேவ பக்தி என்பதை நாம் கண்டுகொள்ளும். இன்றைக்கு இந்த மெய்யான தேவ பக்திக்குரிய நான்கு முக்கியமான அடையாளங்களை நான் சொல்ல போறேன். எங்க என் புத்தியில இருந்தால அல்லது எங்கேயாவது சஞ்சிகையிலேயோ புத்தகங்களிலோ படிச்ச அறிவை கொண்டு நான் பேசல. வாட் த பைபிள், ஆண்டவருடைய வார்த்தை, தேவ பக்தியை குறித்து தேவன் தருகிற விளக்கம் என்ன, அதை குறித்து நான் பார்க்க போறேன். நம்ம எல்லாருக்கும் பக்தி இருக்குது, உண்மைதான். ஆனா எது மெய்யான தேவ பக்தி? இன்னொரு காரியம் சொல்றேன் கேளுங்க, கொஞ்சம் கோச்சு கொள்ளாதீங்க, கொஞ்சம் மேலும் கோச்சு கொள்ளாதீங்க. பக்தி உள்ளவர்கள் எல்லாம் பரலோகம் போக முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் உள்ளதான் சொல்றேன் அல்லது உண்மையத்தான் சொல்றேன். பக்தி உள்ளவர்கள் எல்லாம் பரலோகம் போக முடியாது. வெறுமனவே நாம் பக்தி நம்ம பரலோகம் கொண்டு போய் சேர்க்க, சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்க. அது போக நம்ம எல்லாருக்கும் பக்தி இருக்குன்னு சொன்னேன். ஆனால் எது மெய்யான தேவ பக்தி? சரி, நான் ஒரு கத்தோலிக்க பின்னணி இருந்து வந்தேன். ஐ கேம் ஃப்ரம் எ கத்தோலிக் பேக்ரவுண்ட். என்ன ஊர்லும் அல்லது என் குடும்பமும் நானும் நல்ல பக்தியா தான் இருந்தோம். இங்க இருக்கிற பிரார்த்தனை செஞ்சிருக்கேன். இரவு ஒவ்வொரு இரவிலும் பான் கொடுத்திருக்கோம், நூல் கட்டி இருக்கிறோம். இனி சிலவர் கொண்டு சொருகங்களுக்கு சட்ட தச்சு போடுவாங்க. இனி ஜூன் மாசம் 13ஆம் தேதி வந்துட்டால் அந்தோனியாருக்கு பெரிய தங்க சங்கிரி எல்லாம் போடுவாங்க. ஐ டோன்ட் கிரிட்டிசைஸ் எனி திங், ஐ ஹாவ் டு டெல் சம்திங் யூ ஷுட் பி நோ வாட் இஸ் த ரியல் காட்னஸ். என்ன கருமானவர்களே, இவைகளை எல்லாம் ஏன் நாம் செய்தோம்? நமக்குள்ள பக்தி இருந்தது, ஆகவே எனக்கு பக்தி இருந்தது, உங்களுக்கு பக்தி இருந்தது, அதனால அதை செஞ்சோம். அது மட்டும் இல்ல, கட்டுக்கட்டாம முழுதறி கொடுத்தோம். செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு, செஞ்ச பாவம் எல்லாம் தீருது முழுதறில பார், எல்லாம் செஞ்சுட்டு போய் கொளுத்துறது முழுதறிய கொளுத்தி கொளுத்தி கொளுத்தி. நான் ஒரு ஓல்ட போய்ஸாக சுவாமியோட இருந்து பக்கத்துல இருந்து வாழ்ந்திருக்கேன். ஓல்ட போய்ஸ் அவங்க எல்லாம் வந்து கொளுத்துவாங்க, எல்லாம் வந்து நிறைய நூத்து 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 போடுவோம் அந்தனியா கோயில் எங்க ஊருக்கு. ஆகவே எனக்கு அங்கும் ஒரு அளவுக்கு தெரியும். என்ன கருமானவர்களே, பக்தி இருந்தது, ஆகவே இவைகளை நாம் செஞ்சோம். நாம் என்ன நினைச்சிட்டோம், இவைகள் தான் பக்தி. அது ஒரு நீங்க இந்துவா இருந்திருந்தா நீங்க பக்தியில இன்னும் அந்த மதத்துக்குரியபடி, அந்த கோட்பாட்டின்படி, என்ன சொல்ல போனால் அந்த பாரம்பரியங்களின்படி பல காரியங்களை நீங்க செஞ்சிருக்கலாம். ஏன் தெரியுமா? பக்தி இருந்தது. நான் பார்த்திருக்கிறேன், ஒரு இந்துவா இருந்தாலும் அவன் ஒரு கிறிஸ்தவ கோயில கண்டா சைக்கிள் வாரணும், அந்த கோயிலுக்கிட்ட வந்திருந்த சைக்கிள் போட்டு இறங்கிட்டு ஒரு கும்பிடு போட்டு போவான். ஏன் தெரியுமா? அவனுக்கு பக்தி இருக்கு, பக்தி இருக்கு. அப்படி பக்தி இருந்தபடியாதான் நாம் இவைகளை நாம் செஞ்சு கொண்டு வந்தோம். ஆனால் ஆனால் வேதம் சொல்லுகிற மெய்யான தேவ பக்தி எது? மட்டுமல்ல, ஒருவனுக்குள்ள தேவ பக்தி இருந்தால் அவனுக்குள்ள இருக்கிற அடையாளங்கள் என்ன? இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால், மெய்யான தேவ பக்திக்குரிய அடையாளங்கள் என்ன, அல்லது எது மெய்யான தேவ பக்தி என்பதை நாம் எங்க கண்டுகொள்றது? எங்க நாம் கண்டுகொள்ள முடியும்? எப்படி நாம் கண்டுகொள்றது? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு தான் வர. நாம் என்ன செஞ்சோம்? நம்ம அம்மா அப்பா, அப்பா அப்பா, சோ அண்ட் சோ, அவங்க சொன்னதெல்லாம் நாம செஞ்சோம். ஏன்னா நமக்கு பக்தி இருக்கு. எதற்கு, ஏன், எப்படி என்று நாம் தெரியாமலே கேட்காமலே நாம் பல காரியங்களை செஞ்சிருக்கோம். ஒருவரை நீங்க செய்யாட்டாலும் நான் செஞ்சிட்டு விட்டுருவாங்க. சரி, ஆனால் இந்த மெய்யான பக்தியை குறித்து வேதம் என்ன சொல்லுது? இப்ப நான் 4 காரியங்கள் வேதம் சொல்ற 4 முக்கியமான காரியங்கள். உண்மையா நான் சொல்றேன், இந்த 4 காரியங்களும் நமக்கு இருக்கிற பக்திக்குரிய மிக முக்கியமான அடையாளங்கள். நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்ல போற இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாவிட்டால் மெய்யான தேவ பக்தி உள்ளவர்கள் அல்ல, அல்லவே அல்ல. விளங்கினர் ஆமே சொன்ன. சோ இப்ப நான் பார்க்க போறோம் எது மெய்யான தேவ பக்தி. 4 குறிப்புகளை சீக்கிரமாக நாம் பார்த்து சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நினைக்கிறேன். எல்லாம் எடுங்க. 1 தீமோத்தேயு இருக்கா? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மனதில் வச்சிருக்கிறதுக்கு சோம் இல்லையா? 6:6 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்
போதும் என்று
கொஞ்சம் சத்தமா படிங்க இந்த வசனத்தை.
போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்.
திருப்பருகப்படி
போதும் என்ற மனதுடனே
மனதோடு கூடிய
தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்.
மிகுந்த ஆதாயம் சிரமத்துக்கு மன்னிச்சு கொள்ளுங்க, எல்லாரும் சொல்லுங்க, போதும் என்ற மனதோடு கூடிய பயமா இருக்க இல்ல சொல்லுங்க, போதுமன்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுமன்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்ப புரிஞ்சுக்குவாங்க, தேவ பக்திக்குரிய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? போதும் என்கின்ற மனம். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்க தெரியாது, எனக்குமே படிச்ச போது ஆச்சரியமா இருக்கு. நாமளும் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியங்கள் பக்திகள் இருந்து வந்தனாம இல்லையா? அவை வட்ட வேதம் என்ன சொல்றது? ஆண்டவருடைய வசனம், கத்தர் என்ன சொல்ற பயபக்தியை குறித்து, ஆண்டவர் பக்தியை குறித்து என்ன சொல்றார், அதை நான் பார்த்த போது ஆச்சரியமா. போதுமன்ற மனதோடு கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். தகுத்தத்தில் ஹலோ தயவு செய்து உங்களுடைய ஆவிக்குள்ள உங்களுடைய உள்ள தேவனுடைய வசனம் போறதுக்கு இடம் கொடு, விடுங்க தேவனுடைய வார்த்தை உள்ள விடுங்க, போகட்டுக்கு உள்ள தேவனுடைய வசனம். யாரோ ஒரு ஒரு பையன், ஒரு போதகட்ட பையன் ஜெபம் பண்ணார். அவர் பையன் போதகட்ட பையன் போய் முழங்கால் படிக்கிட்டு இருந்து இப்படி இப்படி ஆடி ஆடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வளர்ந்த ஒரு நபர் இப்படி ஜெபம் பண்ணி கொண்டு கேட்டு, என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? சிரிக்க பார்த்தா உங்க தெரியும் போது அப்ப சொல்ல மாட்டேன். என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? சிறு பையன் போதகட்டமா, என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? ஆண்டவரே ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும். இப்படி அவன் போதனுமா இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபர் இவருக்கு விசித்திரமா போய், ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்கும், என்ன ஜபிக்கிறாங்க? போய் தட்டி கேட்டார், நீ என்ன ஜபிக்கிற? ஒரு அடி இறக்கும் சொல்றியே ஜபிக்கிறியே, எனக்கு இது என்ன அர்த்தம், ஏன் இப்படி ஜபிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் சொன்னார், எங்கிற அப்பாவுக்கு வேத வசனம் மூளைக்கு தான் இருக்குது, இதுல இருந்து ஒரு அடி இறங்கி உள்ள வரட்டுக்கு, அதுக்காக நான் ஜபிக்கிறேன். சோ நமக்கும் இந்த வேத வசனம் நமக்கு புத்தியில இருந்துடக்கூடாது, நமக்கு உள்ள வர தேவ வசனம் நமக்கு உள்ள இறங்க. போதுமன்று மனதோடு கூடின தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நாம் இந்த உலகத்தில் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதுல இருந்து நாம் போகும்போது ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். It has confirmed already. நிச்சய தேவனால நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நாம் வரும்போது இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கோட்டையும் கொண்டு வந்ததில்லை, டையையும் கொண்டு வந்தது, சிவையும் கொண்டு வந்தது, ஒன்றையும் கொண்டு வந்தது. ரைட் ஹலோ, வரும்போது நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போதும் ஒன்று. ஆகவே 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 போதுமன்ற மனதோடு வாழ கற்றுக்கொள். நீ வரும்போது அதை கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து உன் ஜீவன் போகும்போது நீ ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போறதும் இல்லை. இது நிச்சயம், இது சத்தியம், இது உண்மை. ஆகவே இதை மனதில் வச்சு போதுமன்ற மனதோடு வாழ கற்றுக்கொள். தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியும்? போதுமன்ற மனமே பொன் செய்யும். இதை கவனிக்க, எங்க போதுமன்ற மனம் இல்லையோ, எங்க நம்முடைய மனம் திருப்தி அடையிலையோ, அங்க என்ன வரும் தெரியுமா? முறுமுறுப்பு அல்லது சலிப்பு, வெறுப்பு, விசனம், டெரக்ட். ஏன் தெரியுமா? ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபை, அல்லது கோபம். நான் என்ன சொல்லட்டுமா? பொதுவாக 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 மனுஷ மனம் திருப்தி அடைகிறது இல்லை. எழுபது வயது கிழவனையும் நான் பார்க்கிறேன் என் கண்களால். அதுக்கு குடு 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 எதையோ கஷ்டப்பட்டு வேலை செய்து என்ன தெரியுமா, சம்பாதிக்கிறேன். ஐயா எழுபது வயசாச்சு, கை காலெல்லாம் வடிவா இயங்கல, ஆனாலும் சம்பாதிக்கிறேன். எத்தனை வயசா? எழுபது வயசாச்சு. முன்னே முன்ன ஒரு மாஸ்டர் பெற்றிப்பு இருக்கு, காத்திருக்கிற அவர் ரிட்டையர் ஆயிட்டார். கண்ணாடி ஓட்டிருக்க உயர்ந்த மனிதன் ரிட்டையர் ஆயிட்டார், வயசாயிட்டு. ஆனாலும் இப்போ கராச்சொண்டு போட்டு மாஸ்டர் பெற்றி பண்ணி அடிச்சு பேர சொல்ல விரும்பல, அடிச்சு இப்பவே வேலை செய்யறார். என்ன கேட்டு பேர பிள்ளைகளுக்கு சேர்க்கிறான். பொதுவாக மனுஷ மனம் திருப்தி அடைகிறது இல்லை, ஆகதான் மனுஷன் பறந்து திரிகிறான். எப்படியாவது தன்னை திருப்தி ஆற்றுறதுக்கு முயற்சி செய்கிறான், பற்பல காரியங்களை செய்து பார்க்கிறான், அங்கும் இங்கும் ஓடி பார்க்கிறான், அதை இதை தேடி பார்க்கிறான், அதை இதையெல்லாம் சம்பாதிச்சு பார்க்கிறான், அனுபவிச்சு பார்க்கிறான், செஞ்சு பார்க்கிறான், கதைச்சு பார்க்கிறான், பார்த்து பார்க்கிறான். ஆனாலும் அவருடைய மனம் இன்னும் திருப்தி அடையாதபடியால் இன்னும் எதையோ ஒன்றை தேடிட்டே இருக்குது. பாரு, பொதுவாக எல்லா மனுஷனும் எதையாவது ஒன்றை தேடித்தான் இருப்பான், தேடிக்கொண்டுதான் இருப்பான். ஆனா தேவ பிள்ளைகளாக நீயும் நானும் தேடுறவைகள் முதலாவது தேவடைய ராஜ்யமும் அவருடைய நீதியமாக இருக்கணும். சோ பொதுவாக நம்முடைய மனம் இலகுவில திருப்தி அடைவதில்லை. இப்ப ஒரு வசனம் படிங்களே, தேட போறீங்க பரவாயில்ல. பிரசங்கி 5:10 ஹலோ எல்லாருக்கும், யாரு கேள்வி எடுக்கிறீங்க பாவம். பிரசங்கி புத்தகம் 5:10 படிங்க,
பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை.
பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை.
செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும்
இருக்குதா பைபிள்ல? ஹலோ, இதுவரையில் அண்டர்லைன் பண்ணாட்டா இன்றைக்கு அண்டர்லைன் என்ன சொல்லி இருக்குது? செல்வப்பிரியன் செல்வத்தினால திருப்தி அடைவதும் இல்லை, பணப்பிரியன் பணத்தினால திருப்தி. அவதான் பாத்தீங்களா, 70 வயது கிழவன் ரிட்டையர் ஆகினாலும் அவன் ஏதோ செஞ்சுட்டு இருக்கான், ஏதோ தேடிட்டு இருக்கான். ஏன்னா அவருக்கு இன்னும் தெரியும், சாகும் வரைக்கும் மனுஷன் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிறான், தேடுறான், ஓடுறான், வாரான், பாக்குறான். என்ன அவனுக்கு இன்னும் திருப்தியாக, நான் சேர்த்தது போதும் என்று யாரு திருப்தியா இருக்கான் சொல்லுங்க. நான் சேர்த்தது போது இவ்வளவு காணும் என்று யார் இருக்கான் சார்? இவ்வளவு ஒரு குறிய ஒரு குறி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குறி ஒரு ஒரு எய்ம் வச்சிருப்போம், அதை அடைஞ்சிட்டா அடுத்த இன்னொரு எஸ்டிமேட் வச்சிருப்போம். ஓடு, எங்க போடுற, தேடுற, சேர்க்கிற, வாழணும் பாரு வசதியா. என்ன கருமானவர்களே, செல்வ பிரியம் செல்வத்தினால திருப்தி அடைவதும் இல்லை, பணப்பிரியம் பணத்தினால திருப்தி. இதுவும் மாயை. நான் வரும்போது செல்வத்தை கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது அதை கொண்டு போறதும் இல்லை. ஆகவே இதை உடந்து நீ போதுமென்ற மனதோடு இருக்க கற்றுக்கோ. ஹலோ, ஒருவேளை இது உங்களுக்கு கேட்க கஷ்டமாக இருக்கும், கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் வராதென்று சத்தியத்தை மொழி சொல்றேன். என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடு. போதும் என்கின்ற மனம் மெய்யான தேவபக்திக்குரிய மிக முக்கியமான முதலாவது அடையாளம், போதும் என்ற மனம். மற்றவர்களை போல நாம இல்லை, மற்றவங்க மாதிரி நாம இல்லை. அதாவது மற்றவர்களுக்கு இருக்கிறது போல பெரிய வசதி நமக்கு இல்லை, ஆனாலும் இருக்கிறதுக்குள் இருக்கிறதுல நாம் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. ஒரு பாட்டு ஒன்று பாட வரும் போல சொல்ல வரும், உனக்கு கீழே இருக்கிறவ ஏராளம், அதை நினைத்து பார்த்து நிம்மதினார். உங்களுக்கு தெரியுமா, ஆப்பிரிக்கா போன்ற தேசத்துல பட்டினியால் அல்லது சத்துணவு இல்லாமல் போஷாக் உணவு இல்லாமல் சத்துணவு இல்லாமல் ஒரு நேரம் நல்ல உணவு இல்லாமல் இதை செத்துக்கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? They are dying every day because they have no enough food. ஒரு நேர சரியான ஆகாரம் இல்லாமல் இன்றைக்கும் ஜனங்கள் செத்துக் கொண்டிருக்கிறார். போடு நல்ல உடுப்பு இல்லை, இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வீடும் இல்லை. ஓஹோ யாரும் சொல்றீங்களோ, ஐயோ பாச எங்களுக்கும் நாங்களும் வாட வீட்டுல இருக்கோம், அது சரிதான். ஆனா இந்த வாட வீடும் அங்க அவங்களுக்கு இல்லையே, அடி டென்ட் அடிச்சிருக்க, வனாந்திரங்க, நல்ல குடிநீர், சாப்பாடு, நல்ல உடுப்பு. ஏன் நான் இதை சொல்றேன், நாம் இருக்கிற இந்த நிலைமைக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்றோமா? என்ன கவனிங்க, ஹலோ, நீங்க இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்காக, இந்த வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டீங்க. கொஞ்சம் யோசிப்பாங்க, இங்கதான் உடனே காத்து நின்றா டாக்டர், நல்ல மெடிசன் இருக்கு, நல்ல போக்குவரத்து வசதி இருக்கு, அது மாத்திரமா எடுத்துக்கிட்டாலும் டெலிஃபோன் அடி ஹோம் என்ன வீட்டு டெலிஃபோன் மாத்திரம் இல்லை, இப்பதான் வகை வகையாக தொகை தொகையாக கண்டி எல்லாம் வருது, விதவிதமாக எல்லாம் வருது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் we are using every day. So we need that. It is no problem. ஆனா நாம் இருக்கிற இந்த நிலைமைக்கு, இந்த வசதிக்கு, இந்த வாழ்வுக்காக நாம் ஆண்டவருக்கு என்றைக்காவது நாம் நன்றி சொல்லியிருக்கோம். ஆனால் இப்படியா என்ன வாழ வச்சிருக்கீங்க, இந்த நிலைமையிலாவது என்ன வாழ வச்சிருக்கீங்க, தெய்வமே உமக்கு நன்றி. மாறாக உங்கள் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை எண்ணி 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 முறுமுறுத்திருக்கீங்களா? உட்கார்ந்திருக்க நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறைவு, எனக்கு சில குறைவு ஒத்துக்கொண்டியா, ஒரு பக்கத்தில் அவங்க இருந்தாலும் நல்லதா மறுபது, ஹலோ, எல்லாம் வசதியாக வந்துட்டான், தோத்திரம் எல்லாம் போயிடும். நமக்கு குறைவுகள் இருக்கலாம், இட்ஸ் ஓகே. நமக்கு இருக்கிற குறைவுகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், இருக்கிறவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இதுதான் உண்மையான ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை பாரு. ஹலோ, சரி, நமக்கு சில காரியங்கள் ஒருவரை நாம் ஆண்டு கொடுத்த சில காரியங்களை கேட்கும், சில பேர் நாம கேட்கும் ஆண்டுபுரம் நல்ல வேலை தாரும், நல்ல வீடு தாரும், நல்ல விசா தாரும், வேற என்ன கேட்கணும், பொடி போட்டு வேற ஏதாவது கேட்பாங்க, நமக்கு ஏதாவது ஒண்ணு கிரெடிட்டே இருக்கும். இட் இஸ் ட்ரூ. நான் சொல்றேன் கேளுங்க, நீ சாகும் வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கத்தான் போகும். Until you live in this world, நீ இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் உனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கத்தான் போகும். உன் தேவைக்காக தேவனை நோக்கி பார், பிகாஸ் ஹி இஸ் யெகோவா ஜீர். நம்முடைய தேவைகள்லாம் அவருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும், சரிதான். நம்முடைய தேவைகளுக்காக அவர் நோக்கி பார்ப்போம், ஆனா அவர் தந்தவைகளுக்காக நான் வாழுகிற இந்த வாழ்க்கைக்காக மனப்பூர்வமாக அவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு எப்ப நீங்க நன்றி சொல்றீங்க இல்லையா? மாறாக அது இல்லை இது இல்லை முறுமுறுப்பு சலிப்பு. சில பேர் நாம மற்ற இடத்துல முறுமுறுக்க மாட்டோம், வீட்டில் முறுமுறும். போயும் போயும் உன்னை கட்டி இந்த ஒட்டக்காரன் இத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்கான் பாரு, அவன் பாரு, அவன் பிஎம்பி ஓடுறான், என்ன வேற மெசரஸ் ஓடுறான், என்ன கார், நவீன கார்லாம், உன்னை உன்னை கட்டி பாரு, இந்த ஓட்டக்காரனை வச்சு ஓட்டிகிட்டே இருக்க பாரு, இத்தனை வருஷமாச்சு, எத்தனை சீலை வாங்கி தந்தீங்க, எத்தனை சட்டை வாங்கி தந்தீங்க, அது வாங்கி தான், அவன் பாரு, அவன் பொண்டாடிய பாரு, அவன் பிள்ளையில பாரு, அவன் வீட்டை பாரு, அவனை பாரு, அவங்கள பாரு, இப்படி சில பேர் நச்சரிச்சுட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? மற்ற கூட ஒப்பிட்டு பார்க்க, கம்பேரிசன் ஒப்பிட்டு பார்க்கணும். பொதுவாக இதெல்லாம் நாம கற்றுக்கொண்டு வர காரியம் இல்லை, இதெல்லாம் நமக்குள்ள ஏற்கனவே, இதுக்கெல்லாம் ஒரு போதனை தேவையில்லை, இதுக்கு ஒரு டீச்சிங் தேவையில்லை, இதெல்லாம் இயற்கையாக நமக்குள்ள இருக்குது. மற்றவங்களை வச்சு ஒப்பிட்டு பார்க்கறது, அந்த குடும்பத்தை எந்த குடும்பத்தை பாரு, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க பிள்ளைலாம் எப்படி இருக்கா பாரு, நம்ம பாரு, ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த ஒப்பிட்டு பார்த்து நடந்த சில சம்பவங்களை சொன்னா எனக்கு சொல்லவே முடியாத சில காரியங்கள் வெக்கமா இருக்கும், பல சொல்றது அல்ல துக்கமா. ஏ நான் சொல்றேன் கேளுங்க, போதும் என்ற மனம். வனாந்திரத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து கொட்டோ கொட்டன்னு கொட்டினார். ஒவ்வொரு நாளும் காலை எழுப்புனா கொட்டி கிடக்கு, அள்ளி 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 வயிறா வயிறு உடைக்க சாப்பிடு, தின்னு தின்னு தின்னா, மூக்கால வாயால தின்னு மூக்கால வர அளவுக்கு தின்னு தின்னு தின்னா, நான் சொல்லு அப்படின்னு பைபிள் சொல்லு. அதாவது கூட்டை எங்க இருக்குன்னு முடிஞ்ச அப்புறம் கேட்டு நான் உங்களுக்கு காடி தரேன். ஒவ்வொரு நாளும் கொட்டோ கொட்டோ கொட்டும். இவனுக்கு வேலை இல்ல, காலம் நிற்றாலும்ன்றது மூத்த கலவு போறது பிறக்கிறது, ஒவ்வொருத்தரும் துருப்பாளுக்கு பிறக்கு பிறக்கணும் கூட என்ன விதவிதமான தின்னு கோஸ்டல் லாஸ். ஒரு பெண்ணுக்கும் தேவன பேவையில கால எழும்புனா வருது அப்போ சாப்பிட்டாச்சு சாப்பிட்ற. இது நல்ல ஆண்டவர் இல்லையா? நான் வேலை செய்யாமலே இருக்கலாமே, கஷ்டப்பட்டு உழைக்கவும் தேவையில்லை. நல்லா அவங்க எல்லாம் பாக்கியசாலியில பாருங்க, அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கவும் இல்லை, அவங்க படிக்கவும் இல்லை, அவங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பவும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்ல, ஒரு பேக்கரி இருக்கு இல்ல, ஆனா ஒவ்வொரு நாளும் சாப்பாடு இருந்தது, வியாதியும் இல்லை, வருத்தவும் இல்லை, நல்லா இருந்தது. அப்ப 40 வருஷம் 40 வருஷம் தே ஹவ் நோ யூனிவர்சிட்டி பட் தே எடுக்கேட்டட் பீப்புள், தே ஹவ் நோ ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு ஆஸ்பத்திரி இல்லை, அதனால சோபனமா இருந்திருக்காங்க. ஹலோ, வனாந்திரத்தில் எங்க ஆண்டு ஒரு ஆஸ்பத்திரி பத்திருந்தார்? நோ ஆஸ்பத்திரி. ஹலோ, அப்படி எங்கேயாவது கண்டுபிடிச்சா கொஞ்சம் சொல்லுங்க. 40 வருஷம் மனாத்திரத்தில் தண்ட ஜனத்தை நடத்தினாரு, எங்க ஆஸ்பத்திரி இருந்தது? இருக்கு இல்ல, பேக்கரி இருந்தது வாஞ்சா போறதுக்கு இல்ல, ஆனா அவனுக்கு அது குறைவும் இல்லை. ஒரு டெக்ஸ்டைலும் இருக்க இல்ல, ஒரு ஒரு சிஎன் மார்க்கெட், ஒரு சிஎன்ஏ மார்க்கெட்டும் அங்க இருக்க இல்ல, ஒரு மார்க்கெட்டும் அங்க இருக்க இல்ல. ஆனா பைபிள் சொல்லுது அவங்க வஸ்திரங்கள் பழமையாய் போறதும் இல்லை, அவங்க கால்கள் வீங்கவும் இல்லை. ஒவ்வொருவரும் சிந்தனும் வானத்திலிருந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, இவன் திண்டுட்டு சொல்றான். என்ன கேளுங்க, இவன் திண்டுன்னு திண்டுட்டு சொல்றான். ஒரு நாள் இருந்து இந்த மண்ணா எம் மாத்திரம், இந்த சாப்பாடு எம் மாத்திரம், நாங்க ஈர்த்துல திண்ட இறைச்சிலாம் எப்படி தெரியுமா? இப்படிதான் நமக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும்போது வரும் கதைகள், செலவு நிறைவாக இருக்கும்போது இப்படியான கதைகள் நமக்குள்ள வரப்பார். இந்த சாப்பாடு என்னத்து, இது என்னத்துக்கு, இது என்னத்துக்கு, எகிப்துல தின்ற ரச்சியெல்லாம் நான் நினைக்கிறேன். இது அது மாத்திரமா, எகிப்துல சாப்பிட்ட வெங்காயங்கள் வெள்ளப்பூண்டுகள் அது எல்லாத்தையும் நினைச்சு அவர் சொல்றான், என் உள்ள சோர்ந்து இளைஞ்சில விசுவாசியோட உள்ள இப்படிதான் சோர்ந்து போகும். சரி, அந்த சாப்பாடு இல்ல, இந்த சாப்பாடு இல்ல, அவன் கொடுத்துற மாதிரி அவன் போடுற ஹோட்டல் எனக்கு இல்ல, இவங்க போடுற பஞ்சாபி நமக்கு இல்ல, ஆகவே இதனால எங்கட உள்ள சோர்ந்து போகுது. வெளியில தெரியாத உள்ளதான் அடக்கும் பிரச்சனை பார்த்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்துட்டா அவங்க சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. சரி, உலகத்துல ஜனங்கள் எப்படி இருக்காக்குள்ள நமக்கு தெரியாது. தேவ பிள்ளை சத்திய தருவிகள் சத்தியவங்களே போதுமன்ற மனதோடு கூட்டு பகுதி கொட்டோகொண்டு கொட்டி திண்டு நின்று திண்டு அவன் சொல்றா இந்த மண்ணா எங்களுக்கு மாத்திரம். அவன் திருப்தி அடையில பார், திருப்தி அடைய. இப்படிதான் நாம் சில நேரத்தில் நாம் திருப்தி அடையாமல் முறுமுறுக்கிறோம், கதைக்கிறோம். அதாவது எங்க முறுமுறுப்போ அங்க பிசாசு விறுவிறுப்பா இருக்கும், எங்க முறுமுறுப்போ அங்க பிசாசு விறுவிறுப்பா இருக்கும். முறுமுறுப்பு அவபக்திக்கு அடையாளம் என்று பைபிள் சொல்லு. ஆகவே நான் சொல்றேன், இதை வச்சு இழுத்துட்டே போகலாம், நான் நேரம் இது மூன்று இருக்குது. ஹலோ, மெய்யான தேவ பக்திக்கு உரிய முதலாவது அடையாளம் போதுமன்ற மனம். என்ன சொல்ற கேளுங்க, உலக காரியங்களுக்கு போதும்னு சொல்லுங்க, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு போதாது, போதாது, போதாது. ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஹலோ, நான் ஒவ்வொரு நாளும் மரபடுத்தல ஜபிக்கிட்டு சொல்றீங்களா? இட் இஸ் நாட் எனஃப், டோன்ட் சாட்டிஸ்ஃபை தட், அதோடு திருப்தி அடையாது. ஒவ்வொரு நாளும் மரபடுத்த நான் ஜபிக்கிறேன்னு சொல்லி திருப்தி அடையாது. சாகும் வரைக்கும் மரபடுத்தால ஜபத்தை கழிக்காது. நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் கூட்டு, இன்னும் கொஞ்சம் பெருக்கு, முயற்சி செய். Take your time to pray, to sit at the feet of Christ, put everything under the feet of Christ. He is your Lord and your Creator. நான் ஜெபிக்கிறது போதாது, என்ன நேரத்தை கூட்டணும், நான் உபவாசிக்கிறது கூடாது போதாது, இன்னும் கூட்டணும், நான் வேதம் வாசிக்கிறதும் படிக்கிறதும் போதாது, இன்னும் கூட்டணும், நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது இன்னும் போதாது, இன்னும் தேடணும், நான் ஊழியம் செய்வது போதாது, இன்னும் செய்யணும், நான் கொடுக்கிறது போதாது, இன்னும் கொடுக்கணும். சோ அண்ட் சோ தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு போதாது, போதாது, போதாதுன்னு சொல்லு, சொல்ல கத்துக்கொள். ஆனா உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு போதும், போதும். எனக்கு தெரியல, நீங்க ஒருவரும் போதும் ஆமே சொல்ல வேண்டிய. ஹலோ, இன்று முதல் நான் உன்னை
ஆசீர்வதித்து அப்படின்னு சொன்னா அமே. ஏன்னா நமக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும். ஆனால் பிரமாணங்கள் வேணும். நமக்கு பிரமாணங்கள் இல்லாத அல்லது நிபந்தனைகள் இல்லாத ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு தேவையில்லை. சோ நாம் போதுமென்ற மனதோடு இருப்போமா இருந்தால் அது தேவபக்திக்குரிய முதலாவது அடையாளம். 2 திமோத்தேயு 2 அதிகாரம் 12 வசனம் சீக்கிரமா இருக்கு. 2 திமோத்தேயு 2:12 என்ன சொல்லுது? 2 திமோத்தேயு 2:12
அன்றி அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால்.
2 திமோத்தேயு 2:12 சாரி 3:12 தேவபக்திக்குரிய இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? மொழி கொடுத்துறது அல்ல. ஹலோ, நான் வரைக்கும் எங்க அம்மா எனக்கு ஒரு என்ன அந்த ஒரு என்ன சொல்றது பிரார்த்தனை புத்தகம் தான். நான் அதை மடிச்சு என் பேசுக்களை வச்சு எங்க அம்மா தந்தவன் ஒரு சிவமாலயம் 2% எனக்கு அம்மா தந்தவன். ஒரு மாதா பிரார்த்தனை புத்தகம் ஒரு சிவமாலயம் நான் அதை கொண்டு வச்சு வேலையில இருக்கலாம். அதை எடுத்து என்ன திறக்கிறது படிக்கிறது மூடுறது அதை திறந்து மடிச்சு திறந்து மடிச்சு வச்சு வச்சு அதெல்லாம் என்ன அந்த மடிப்பு அந்த அந்த ஒத்தியெல்லாம் அந்த மடிப்பு அடையில விட்டு போற அளவுக்கு வந்து என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தேனோ அப்போதான் அவைகள் இருந்த எனக்கு ஆண்டவர் விடுதலை இருந்த ஆண்டவர் நாமத்துக்கு மகிழ்ந்தார். படம் செய் பக்திக்குரிய இரண்டாவது அடையாளம் என்ன? கிறிஸ்து அன்றியும் கிறிஸ்து இயேசு தேவ பக்தியா நடக்க விரும்புகிற யாவரும் என்ன செய்வார்கள்? துன்பப்படுவார்கள். ஐயா, தேவ பக்திக்குரிய இரண்டாவது அடையாளம் என்ன? கிறிஸ்து இயேசு நாமத்து நிமித்தம் சத்தியத்து நிமித்தம் என்ன என்ன படுகிறோம்? துன்பப்படுகிறோம், பாடுபடுகிறோம். நான் சொல்றேன் கேளுங்க. நீ உண்மையாய் பக்தியாக வாழுகிற உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தா நான் சொல்றேன், துன்பம் இருக்கு, பாடு இருக்கு, உபத்திரவம் இருக்கு, வேதனை இருக்கு. பயந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? இயேசு யோவான் 6:33 இப்படியா சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடற்கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை செய்தேன். அவங்க சொல்லட்டுமா? கேளுங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று இந்த உலகத்தில் சொன்ன ஒரே ஒருவர் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். சில நாடுகளை ஜெயித்திருக்கலாம், சில சாம்ராஜ்யங்களை ஜெயித்திருக்கலாம், சில ஜாதிகளை இனங்களை ஜெயித்திருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஒரே ஒருவர் இந்த உலகத்தில் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ள நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போ சொன்னீங்க, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்றது. இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக உபத்திரவங்களினால் அவரை பூரணப்படுத்துறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று எபிரேயர் 2 அதிகாரத்தை நாம் படிக்கணும். என கரிமான உங்களே, நான் சொன்ன கேளுங்க, ஒரு சீசனையும் சிலுவையும் பிரிக்க முடியாது. கேளுங்க, ஒரு சீசனையும் சிலுவையையும் பிரிக்க முடியாது. ஐ சேஞ்ச் இட் அகைன் பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு சீசனையும் சிலுவையும் பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் சொன்னா தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. சிலுவை என்னங்க? பாடு, உபத்திரவம், வேதனை. இட் இஸ் அனதர் சப்ஜெக்ட். ஆனா சொல்றேன் சார், சிலுவை என்னங்க? பாடு, உபத்திரவம், துன்பம், வேதனை. சரி, இதெல்லாம் போக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக இருந்த போது அநேக உபத்திரவங்களையும் துன்பங்களையும் பாடுகளையும் சகித்தார். ஒரு கட்டத்தில் அவர் இப்படியாய் சொன்னார், நான் முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது வரையும் எவ்வளவோ நெருக்கப்படுவேன் அப்படின்னு சொன்னார். நான் அந்த வசனத்தை யோசித்து யோசித்து பார்த்தேன், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, படித்த ஸ்நானம் சிலுவ மரணம், அது வரைக்கும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில வஞ்சனை இருந்ததும் இல்லை. தேவனுடைய குமார், தேவன் தேவனுடைய குமாரன், அவரும் இந்த வழியா தான் போனார். நாம் அவரை பின்பற்றுகிறவர்கள். இது பேதுருவையும் அந்திரவையும் பார்த்து இயேசு சொன்னார், என்னை பின்பற்றுங்க, கம் அண்ட் ஃபாலோ மீ. நாம் இயேசுவை பின்பற்றுவோம் தான் சீசன். சீசன் என்ன? யாரு? குருவை பின்பற்றுவன், தட் இஸ் டிசைபிள், அவன் தான் சீசன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை சுமந்து கொண்டு அவன் அனுதினமும் என்னை பின்பற்றுகிறான். ஆகவே துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் தேவ பிள்ளைகளுக்கு இல்லா போகாது. நான் எனக்கு நேரத்தை நான் கொடுக்கிறதுக்காக சுருக்கமா போறேன், கேளுங்க பிளீஸ். பொதுவாக தேவ பிள்ளைகளுக்கு வார பாடுகள், உபத்திரவங்கள், பொதுவாக நம்மை பாதிக்கிற, நம்ம அதிகம் தாக்குகிற பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள் வெளியில இருந்து வராது, வெளியில இருந்து வராது, அவைகள் உள்ள இருந்துதான் வரும். அவைகள் தான் நம்மை பெரும்பாலும் அதிகமாக உடைக்கிறது. ஒரு ரட்சிக்கப்படாத ஒருவன் உலக பிரகாரமாக வாழ்ற ஒரு ஒரு அவவிசுவாசி என்னையும் உங்களையும் குறித்து சொல்றது பெருசாக நம்மை தாக்கார். ஆனால் நம்மோடு இருந்து, நம்மோடு வாழ்ந்து, நம்மோடு ஆண்டவர் ஆராதித்து, நம்மோடு இருந்து ஜெபித்து, நம்மோடு இருந்து விருந்துண்டு நம்மை குறித்து சொல்றது நமக்கு மிகவும் இதைத்தான் நான் இயேசுரத்தில் பார்த்தேன். அவரோடு இருந்து, அவரோடு வாழ்ந்து, அவரோடு புசித்து இருந்த யூதாஸ்தான் இயேசு செய்தார் காட்டி கொடுத்தார். அதான் அவர் உள்ளத்துக்கு மிகவும் வேணும். மெய்யாகவே உங்களுக்கு ஒருவேனை காட்டி கொடுத்தார். அவர் மிகுந்த துக்கப்பட்டார், ஆவியில மிகவும் கலங்கினார் என்று அவளுக்கு நான் பார்க்கிறேன். என கருமாறவர்களே, நான் உங்க சொல்ற கேளுங்க, இவைகள் தவிர்க்க முடியாது. நான் சொல்றேன் கேளுங்க, மற்றவர்களால் நாம் காயப்படுத்தப்படுகிறதும், மற்றவர்களால் நாம் வேதனைப்படுத்தப்படுகிறதும், மற்றவர்களால் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறதும், மற்றவர்களால் நாம் குற்றம் சாட்டப்படுறதும் இயேசு வரும் வரைக்கும் நாம் நிறுத்தவே முடியாது, நிறுத்தவே முடியாது. ஆனால் நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, அவைகளும் நமக்கு நன்மையாக, அவைகளையும் நமக்கு நன்மையாக மாற்ற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தெரியுமா, அப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் தான் நம்மை 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 சரியாக ஃபார்ம் பண்ணுது. He will make us because he is the creator. அவர் குயவன், he is a good potter. அவர் நல்ல குயவன், வணைகிறவர் அல்லது வடிவமைக்கிறவர், a former, அவர் ஃபார்ம் பண்றவர். இந்த உபத்திரவங்கள், இந்த துன்பங்கள், இந்த பாடுகள், இந்த சிலுவைகள், இந்த வேதனைகள், இந்த மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாத தன்மைகள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுற தன்மைகள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா, அவைகளை கொண்டுதான் என்னையும் உன்னையும் தனக்கு ஏற்ற ஒரு சரியான பாத்திரமாக வணைந்தெடுக்கிறார். பாரு, வணைந்தெடுக்க அவைகள் தான் நம்மை உள்ளால உடைக்கிறது. சரி, அவைகள் தான் நம்மை உள்ளாக உள்ளால உடைத்து 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 அவருக்கு நாம் ஏற்கனவே வேறே ஒரு பாத்திரமாக இருந்தோம், இப்ப இயேசு நம்மை தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். நான் ஒரு காரியம் சொல்றேன், 43 நம்பரேன், முதலாம் பாத்தீங்கன்னா, நீ சிருஷ்டிக்கப்பட்ட போது யாக்கோபு, உருவாக்கப்பட்ட போது இஸ்ரவேல். வாட் இஸ் தி மீனிங் பை தட்? ஹலோ, நான் சீக்கிரம் முடிய கவனிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட போது யாக்கோபு, உருவாக்கப்பட்ட போது இஸ்ரவேல். ஒன்னு சிருஷ்டிப்பு, மற்றது உருவாக்குறது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிருஷ்டிப்பில் யாக்கோபு உருவாக்கப்பட்ட போது இஷ்டவேல். கசதா கேளுங்க, யாக்கோபு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏமாற்றுகிறவன், எத்தன் டிசீவர் அல்லது வஞ்சிக்கிறவன். யாக்கோபு அர்த்தம், பேருக்கு அர்த்தம் வஞ்சிக்கிறவன், டிசீவர், மற்றவர்களை ஏமாற்றுறவன், சொந்த தமிழனே ஏமாற்றவன், தகப்பனே தமிழனை மாத்திரமல்ல அவன் தகப்பனே ஏமாற்ற மகா பயங்கரமான ஆள். அவன் யாரு ஏமாற்றும் போது, மற்றவர்களை ஏமாற்றும் போது யாரு? யாக்கோபு. ஆனா அவன் திரும்பி வாரான் எங்கே? ஹலோ, அவன் திரும்பி தன் ஜன்மபூமிக்கு, ஜனன பூமிக்கு திரும்பி வரும்போது அவன் ஒரு ஆட்டை கடக்க வேண்டி இருந்தது. அந்த ஆட்டை கடைக்கும் போது இரவு நேரம் எல்லாவற்றையும் மாட்டுக்கு அப்புறப்படுத்தி போட்டு இப்ப மாத்திரம் தனிச்சிருந்து மன கிளேசப்பட்டு என்ன தெரியுமா? என் தமையன், என் அண்ணன், என் சகோதரன் என்னை கண்டுபிடித்தார், என்னை கொண்டு போடுவானே, என் பிள்ளை குட்டி எல்லாத்தையும் கொண்டு போட போறான். ஏண்டா அவன் அவனை ஏமாத்தி அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. அவன் புத்திர சுவிகாரத்தை வஞ்சமாக களவு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க, ஏமாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. அவன் பசிக்குது, எனக்கு கூழ் கூட அவன் கூழ கொஞ்சம் இவன் கேட்டான் பாரு, நான் உனக்கு கூழ் தாரம் ஒண்ணு செய்வியா சொல்லு, என்ன உன் புத்திர சுவா தருவா, நான் பசிக்குது கூடுறா தாரேண்டா, இவன் கொடுத்துட்டு டவக்கணது எடுத்துட்டான் பாரு, ஏமாத்திட்டான். அது மாத்திரம் இல்ல, தவப்புன்னு கண்டறியாம இருக்கும்போது அண்ணாமாரி போய் கதைச்சு அம்மா வீட்டுல உடந்த வர, இது பெரிய கதைங்க. அம்மா அம்மா வந்து யாக்கோபு, யாக்கோபு வந்து அம்மா பிள்ளை, ஏசா வந்து அப்பா பிள்ளை. பாருங்க இந்த சில குடும்பங்களை இப்படிதான் இருப்பாங்க. சில பிள்ளைகள் பார்த்தா ஒன்னு பார்த்தா நான் அம்மா பிள்ளை என்றும், ஒன்னு சொல்ல நான் அப்பா பிள்ளை என்றும், இதுக்குள்ளே பிரச்சனை வரும். சில பிள்ளைக்கு அம்மா என்று தேசிக்கிறேன், அப்பா தான் எல்லாம் அன்பு, அவ அப்பாட ஓட்டிக்கணும் பாரு. சில பிள்ளை செய்யும் அம்மா எல்லாம் அன்பு சொல்லி அம்மால ஓட்டிக்கணும் பாரு. சரி, ஒருவேளை அப்படித்தான் இருந்தாலும் மற்ற பிள்ளைகளும் தெரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு கொஞ்சம் ஞானம் அடைந்து விட நல்லது. ஏண்டா அம்மா அப்பா வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா தான். ஹலோ சரி, ஆமி சொல்லுங்க. ஒரு பிள்ளை நினைக்கிற அம்மா எல்லாம் அன்பு இல்ல, அக்காலதான் அன்பு, சி அண்ணாலதான் அன்பு, சி தம்பியெல்லாம் அன்பு. அப்படி நினைக்கும் போது நமக்கு அந்த பிள்ளைக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம காண முடியும். சரி போடு, ஏன்னா கரிமண குழு. சோ அவர் சொல்ற அவன் தகப்படத்துல எல்லாத்தையும் ஏமாத்தி எடுத்துட்டு இப்ப காத்த கிடக்கிறதுக்கு வந்திருக்கான். சொல்றான், என் அண்ணன் கண்டுபிடிச்சா என்ன கொண்டு போடுவானே. இப்பதான் கூப்பிடுறான் ஆண்டவர், ஆண்டவரே என் அண்ணாவெல்லாம் ஏமாத்திட்டு அம்மாவோட சேர்ந்து அவன் கண்டா கொண்டு போடுவான், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், தாய் சொல்லி ஹெல்பிலோ தனியை இருந்து இரவு கூப்பிடுறான் ஆண்டவரே. அந்த இடத்துல சொல்லப்பட்டான், இரவு போராடி ஆண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன், போராடி. அப்ப ஆண்டவர் வந்துட்டான் சொன்னார், உன் பேர் என்ன? ஆண்டவர் வந்து கேட்டாரு, யாக்கோபுட உன் பேர் என்ன? சொன்னார், என்ன ஆண்டவரே இப்படி கேக்குறீங்க, எந்த பேர் தான் யாக்கோவ்? சொன்னாரு, இனிமே உன் பேர் யாக்கோவ் இல்ல, என்ன பேரு? இஸ்ரவேலே. ஏனண்டா இப்ப நான் உன்னை மாத்தி அமைக்க போறேன், நான் உன்னொரு வேறு மனுஷனாக மாத்த போறேன், இனிமே நீ யாக்கோவ் இல்ல, இனிமே நீ இஸ்ரவேல் அப்படி இல்ல. அவனுக்கு அந்த இடத்துலதான் பேர் வச்சார். என்ன கேளுங்க, அந்த இடத்துல ஆண்டவர் வச்ச பேரு இன்றைக்கு நிலைநிற்குது பாருங்க. ஆனா சொல்றேன், டயரானிய பிரசனம் சொல்லியிருக்கார், இஷ்டவேல் என்ற தேசத்தை இந்த உலக வரபடத்திலிருந்து அகற்றி போடுவோம் என்று அவர் கொக்கரிக்கிறார். இப்படிதான் முன்னாள் எகிப்திய அதிபர் நாசர் என்று சொல்லப்பட்ட எகிப்திய அதிபரும் இதே குகுரை தான் சொன்னார், இதே பாசத்தை சொன்னார், இஷ்டவேல் என்ற தேசத்தை உலகத்தின் வரபடத்தில் இல்லாமல் அகற்றுவோம் என்று சொன்னார். அவர் போய்விட்டார். ஆனால் இன்றைக்கு வந்த தேசம் இருக்கிறது, எவராலும் அதை அகற்றவே முடியாது. என கரிபாரே, யாக்கோபாக இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்றினார். அதாவது சிருஷ்டிப்பில் யாக்கோபு உருவாக்கப்பட்ட போது இஸ்ரவேல். நானும் நீயும் சிருஷ்டிப்பில் இருந்தோம், சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனாக இருந்தோம். ஆனா நாம் பெற்றிக்கப்பட்ட போதோ தேவன் நம்மை உருவாக்க ஆரம்பித்து விட்டார். பாருங்க, இப்ப வேறு பாத்திரமாக நம்மை ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிகாஸ் ஹி இஸ் த கிரியேட்டர், இஸ் த ஃபார்மர். துன்பங்கள் நம்மை வடிவமைக்கும், பாடுகள் நம்மை சரியான பாத்திரமாக வணைந்தெடுக்கும். தேவன் அதற்காக அனுமதிக்கிறார். ஆகவே உங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் துன்பங்களும் பாடுகளும் வேதனைகளும் வரும்போது துவண்டு போகாதீங்க, தேவன் உங்களை வடிவமைக்கிறார் என்பதை மறந்துறாரு. தேவ பக்தி குறித்த அடுத்த ரெண்டு அடையாளங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் சீக்கிரமாக. யாக்கோபு 1:26 பாருங்க, யாக்கோபு 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணாயிருக்கு. 1:26 யாக்கோபு 1:26. ஹலோ, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவருடைய தேவ பக்தி வீணாயிருக்கு. தேவ பக்தி உரிய மூன்றாவது அடையாளம் என்று தெரியுமா? தேவ பக்தி உரிய முதலாவது அடையாளம் போதுமன்ற மனம். இரண்டாவது அடையாளம் கிறிஸ்து இயேசுக்காக தேவனுடைய வார்த்தைகளுக்காக துன்பம் அனுபவிக்கிறது, பாடுபடுகிறது. மூணாவது தேவ பக்தியுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பலருக்கு பிரச்சனையே இருக்கு. உண்மையான ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் மனுஷன் எங்க கண்டுபிடிக்கிறோம்? அவன் நான் அடக்கம் உள்ளவனாக இருப்பான். தன்னுடைய வார்த்தைகளிலே பேச்சிலே கவனம் உள்ளவனாக இருப்பான். நீ ஒரு நீ நாவடக்கம் இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தால் நீ தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லார் என்று வேதம் தெளிவாய் சொல்ல. நம்முடைய வார்த்தைகள் சரியா இருக்க, தேவனுக்கு முன்பாக சரியானதை பேசுறோமா? பக்தி விருத்தி பக்தி விருத்திக்கு எதுவானதை பேசுறோமா? தேவனுக்கு பிரியமானவளை பேசுறோமா? இங்க பாருங்க, இந்த நாக்கு கவனமா வச்சிருங்க. பேச்சு வன்மை தேவனுக்கு தேவனுக்கு தேவன் மனுஷனுக்கே கொடுத்த ஒரு வரப்பிரசாத். இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். இந்த பான பொடியை நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக நான் பார்த்திருக்கேன். இந்த பொடிப்பட்டேல் ஊமேல் என்று கையால அச்சம் போடுறார். அப்படி எப்படி தாத்தா குத்த பாத்தான்வார். அது ஊம பாஷ். ஏன்னா அவங்களுக்கு நாக்கு இருக்கு. ஹலோ, நாக்கு இருக்கு, ஆனா பேச முடியல. அவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு அருமை. இப்ப நமக்கு இருக்குது நாக்கு, பேசக்கூடிய தன்மை இருக்கு, அதனால்தான் பேசணும் இல்லையா? பேசு 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 பேசிட்டே இருக்கு. பேசுறது நல்லதானே? என்ன பேசுறோம், எதை பேசுறோம்? பேசுறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நாவில் இருந்து அருள் பொழிகிறது. நம்ம நாவில் இருந்து என்ன கொட்டுது? நமக்கு தான் தெரியும். இந்த நாவால பாட்டு பாடுறோம், சோத்திரம் பண்ணுவோம், ஜபம் பண்றோம், மண்டாடுறோம், விண்ணப்பம் பண்றோம், ஆண்டவர் பத்தி சொல்றோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், மற்றவனுக்கு புத்தி சொல்றோம், எத்தனையோ. ஆனா இதே நாவ அசுத்தமான காரியங்களுக்கு பாவிக்கலாம. பெருமையானவர்களை பேசலாம். ஊத்த ஊத்த இந்த மகன் சொல்லுவான், ஊத்த பாசி என்று ஊத்த பாசை பேசலாம். கூடாத வார்த்தைகள் பேசலாம். இதே நாவை நாம அதுக்கும் இதுக்கும் பயன்படுத்தலாம். பேச சொன்னார், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுறவர்கள் நம்மை தீட்டுப்படுத்தாது. நம்முடைய வாய்க்குள்ள போறது நம்மை தீட்டுப்படுத்தாது, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுறவர்கள் நம்மை தீட்டுப்படுத்தும். ஹலோ, நீ உண்மையான ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷனாக மனுஷன் இருந்தால் நீ பேசுறவைகளை குறித்து கவனமா இரு. மனுஷர் பேசுற வீடான வார்த்தைகள் யாவையும் குறித்து கடைசி நாளில் நியாய தீர்ப்பு நாம் எல்லோரும் கணக்கு ஒப்புவிக்கும். அதான் இப்பதான் ஃப்ரீ கால் இருக்குது. பேசு நல்லா கதை, கதைக்கிறதுக்கு என்ன காசா கொடுக்கறோம்? என்ன கதைக்கு என்ன காசா? கதை நாசுரன் நல்லா கதைங்க, நல்ல கதை. என்ன மாதிரி முன்னு இருக்காது, சரி, நல்ல கதை. மனம் திறந்து கதை, வாய் திறந்து கதை, சிரிச்சு பல நல்லா சிரிச்சு கதைங்க, சந்தோஷமா இருக்கு. அதே சபையில சிரிக்காதவங்களை பார்த்து இங்க பாரு ரொம்ப நோன் இருக்கும்னு அப்படி சொல்லாது. ஏன் தெரியுமா? எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்ட, எல்லாரும் ஈட்டு இருக்கல. சிரிக்கிறவங்க இருப்பான், சிரிக்காதவங்க இருப்பான், நல்லா நல்லா கதைக்கிறவங்க கதைப்பான். ஆனா எல்லாம் ஆண்டுகிட்ட பிள்ளைங்க தானே, வெரைட்டி. அவனே ஏற்றுக்கொள்ள நீ கத்துக்கொள்ள. அதே ஒரு குறையாடுத்து இவன் கதைக்க மாட்டான் பாரு, இவன் பேச மாட்டான் பாரு, இவன் சிரிக்க மாட்டான் பாரு, அதை மாட்டேன். அதெல்லாம் சரியானதல்ல. தேவனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், ஆனா பாவம் இல்லாம இருக்கு. பரிசுத்த பாவம் நாவடக்கம் தங் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ரியல் காட்னஸ். மெய்யான தேவ பக்திக்கு நாவடக்கம் முக்கியம். நான்காவது சொல்லி நான் முடிக்கிறேன். அது அடுத்த வசனம் 1 யாக்கோபு, சாரி, யாக்கோபு 1:27 27. திக்கட்ட பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்கள் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமானவர். இந்த வார்த்தை வேதத்துல இங்க மாத்திரம்தான் பார்க்கக்கூடியதாரு. ஹலோ, இந்த ஹோல் ஸ்கிரிப்சரை நீங்க தட்டி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பான சுத்தமான தேவ பக்தி சொல்லப்பட்டிருக்கிறது இங்க மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கு. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சுத்தமான தேவ பக்தி எது தெரியுமா? திக்கட்ட பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்யறது, ஆனால் தன்னை கரைவிடாதபடி பார்த்துக் கொள்ளும். ஹலோ, உன்னை கரப்படுத்திக் கொண்டு நீ செய்கிற உதவி அல்லது என்ன கரப்படுத்திக் கொண்டு நான் செய்கிற உதவிகள் தேவனுக்கு முன்பாக சுத்தமான பக்தியே அல்ல அல்ல அல்ல. ஒன்று நாம் இப்படிப்பட்டவர்களை விசாரிக்கணும், பட்டது நாம் உதவி செய்யணும். இன்னும் சில பேர் விசாரிக்குதுன்னு சொல்லி போட்டு போய் அவங்க பூர்வத்தில சுரன்றது. ஹலோ, நீங்க எங்கிருந்து வந்தீங்க, ஊர்ல என்ன செஞ்சீங்க, என்ன வேலை செஞ்சீங்க, எந்த இடம், அதெல்லாம் நுணுக்கமாய் தோண்டி பாக்குறது. இன்னும் சில பேர் அவங்க ரகசியம் விசாரிக்கிறேன்னு சொல்லி ரகசியங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுக்க பாக்குறது. நான் இப்படிப்பட்டவர்களை குறித்து நீ கவனமா, நீ நம்பிக்கையான ஒரு நபர்கத்துல உனக்கு முக்கியமான காரியங்களும் மனம் திறந்து கதைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நம்மை விசாரிக்கிறவர்கள் என்று தோன்றுகிற எல்லாருக்கும் நம்முடைய எல்லாவற்றையும் சொல்ல முடிய அவசியம் இல்லை. உனக்காக பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு சரியான நபரிடத்துல, ஒரு மெய்யான தேவ பக்தி உள்ள சரியான ஒரு நபரிடத்துல உன் பாரங்களை, அந்தரங்கமான காரியங்கள், குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் விசாரிக்கிறது சொல்லி எல்லாரும் நம்மளை விசாரிக்கும் போது எல்லாருக்கும் நாம் நம்முடைய காரியங்களை சொல்ல முடிய அவசியம் இல்லை. அது விசாரிப்பும் இல்லை. நாம் என்னத்துக்காக விசாரிக்கிறோம்?